ஆண்டவரா, இயேசு கிறிஸ்து நாமத்திலே புதுவட வாழ்த்துக்களை மீண்டும் நான் தெரிவிக்கிறேன். ஆகவே 2009 முடிந்து விட்டது. 2010 நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். அவை 2010 அநேக வாக்கு தக்கங்களை எதிர்பார்த்திருக்கிறீர்கள் இல்லையா? தயாராக இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றிலும் பார்க்க தேவன் 2010 எங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். இங்க எடுக்கத்தவில்லை ஆதியாகமம் புஸ்தகம் 39 2-4 வரையும் நாங்கள் வாசித்து பார்த்தால் அதிலே ஜோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அவன் அடிமைத்தனத்திலே போயிருந்தாலும் யோசேப்போடு கர்த்தர் இருந்தபடியினால் அவன் போன இடத்திலே எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணினார். நெருக்கங்கள் வந்தது, பாடுகள் வந்தது, வேதனைகள் வந்தது, ஆனால் யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். இன்னுமாய் 2 சாமுவேல் 3 முதலாம் வசனத்திலே பார்த்தால் நாளுக்கு நாள் தாவீது பலப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே சவுலுக்கும் தாவீதுக்கும் அதிக நாள் யுத்தம் நடந்திருந்தபடியினால் தாவீது நாளுக்கு நாள் அவன் என்ன செய்தான், பலப்பட்டான். சவுலோ நாளுக்கு நாள் பிணவியில மட்டு போனான். காரணம் இந்த தாவீதை குறித்து பார்த்து போதால் இன்னுமாய் 2 சாமுவேல் 5:10 பார்த்தால் அவன் நாளுக்கு நாள் அவன் என்ன செய்தான், விருத்தி அடைந்தான். அதுக்கு ஒரே ஒரு காரணம், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆகவே 2010 நம் தேவன் நம்மோடு கூட இருப்பார், பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே தேவன் நம்மோடு இருப்பாரால் என்ன காரியத்தை செய்தார் ஒருவர் என்று காரியத்தை பார்த்து நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். யோசுவா புஸ்தகம் 6:27 யோசுவா புஸ்தகம் 6:27 நாங்கள் வாசிப்போம்.
கர்த்தர் யோசுவாவோடு இருந்தார், அவன் கீர்த்தி தேசம் எங்கும் பரம்பிற்று.
பாருங்கள், இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாடு கூட இருந்தார், அவன் கீர்த்தி தேசமெல்லாம் பரவிற்று. பாருங்கள், அவன் யோசுவாவின் கீர்த்தி பெறுவதற்கு காரணம் கர்த்தர் அவனோடு இருந்தார். தாவீதோடு இருந்தார், நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைந்தான். யோசேப்போடு இருந்தார், அவன் செய்த எல்லாத்தையும் தேவன் வாய்க்க பண்ணார். ஆகவே 2010 தேவன் நம்மோடு கூட இருப்பார். ஆகவே அவன் யோசுவாவோடு கர்த்தர் இருந்தார் என்ற காரியத்தின் நிமித்தம் அவன் செய்த 5 பார்த்து நாங்கள் ஜெபித்து கடன் சொல்ல போகிறோம். முதலாவது காரியம், அவன் என்ன செய்தார் என்றால் யுத்தம் செய்ய பட்டயத்தை எடுத்தான். எஜாஸ்ரா புஸ்தகம் 17 எஜாஸ்ரா புஸ்தகம் 17:9
அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு, நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையிலே பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றான்.
சரி, இங்கே பார்த்தால் யுத்தம் செய்ய பட்டயத்தை எடுத்தான். பட்டயம் என்று சொன்னால் இன்றைக்கு நமது பட்டயம் எது? யோசுவா அன்றைக்கு யுத்தத்துக்கு பட்டயத்தை எடுத்தான். நம்மள கைகளில் இருக்கிற பட்டயம் இது. இதை குறித்து வேதத்திலே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் புத்தகத்திலே யோவானுக்கு தரிசனமான வேளையிலே யோவான் 1:14 சொல்றார், அவர் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இன்னுமாய் ஏழு சபைகளை குறித்து காரியத்தை சொல்லும் போது பெர்கமு சபைக்கு சொல்லப்பட்ட காரியம் இதுதான். அது என்னது? பட்டயம் என்று அங்கே சொல்லப்பட்டது. இருபுறமும் கருக்குள்ள பட்டை. ஆகவே யுத்தம் செய்ய புறப்பட்டதுக்கு யோசுவா வெற்றி சிறக்கிறதுக்கு காரணம் கத்தர் அவனோடு கூட இருந்தார். இரண்டாவது யோசுவா இருந்து நாங்கள் கத்தர் அவனோடு கூறிந்தால் அவன் செய்த காரியம் என்னென்று பார்த்தால், மோசேயின் வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். நான் வாசித்த 17 அதிகாரத்திலே 10 வசனத்தை வாசியுங்கள்.
யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள்.
இது நடந்த சம்பந்தம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அங்க என்ன நடக்குது என்று சொன்னால், மோசே என்ன சொல்லுகிறாரோ, யோசுவா நீ போய் யுத்தம் பண்ணு, நானும் ஆரோனும் ஊரும் மலைக்கு போகிறோம். அங்க என்ன நடந்ததுன்னு சொன்னால், மோசே எந்திருக்கும் போது அமலே இருக்க யோசுவா வேண்டா, அவன் கை கீழே விழும்போது அமலேக்கர் யோசுவா வென்றார்கள். அங்கே ஊர் மாறவன் கைப்பிடித்து கல்லுகளை விற்ற போது அங்கே யோசுவா ஒன்றை கொடுத்து பார்க்கிறோம். இரண்டாவது, கத்தர் யோசுவாடு இருந்ததுக்கு அவன் செய்த இரண்டாவது காரியம், அவன் கீழ்ப்படிந்தவனாய், மோசைக்கு கீழ்ப்படிந்தவனாய் இருந்தான். மூன்றாவது அவருடைய காரியத்திலிருந்து பார்க்கும்போது என்ன சொன்னால், யாத்ராவம் 31 அதிகாரம், யாத்ரா 33 அதிகாரம் 11 வசனம்,
ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடக்காரனாகிய வாலிபன் ஆதரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான்.
பாருங்க, யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன், நல்ல இளம் வாலிபன், ஆசாரிப்பு கூடத்தை விட்டு விலகாதிருந்தான். காரணம், தேவனுடைய ஆலயத்தை விட்டு அவன் பிரியாதிருந்தான். அதுக்கு ஒரே ஒரு காரணம், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நான்காவது காரியம் என்னன்னு சொன்னால், எண்ணா புஸ்தகத்திலே குறித்து பார்க்க, எண்ணா புஸ்தகம் 14 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எண்ணா புஸ்தகம் 14 அதிகாரம் 6 வசனத்திலிருந்து 9 வரையும் பாத்தீங்க.
தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னையின் குமாரனாகிய காலேவும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரனின் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிட்டு, கர்த்தர் நம்மோட இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள்.
அவர்களுக்கு பயப்பட, அவர்களை குறித்து பார்த்தால் அவர் ராட்சதராக இருந்தார்கள். இவர்களை பார்த்தால் வெட்டுக்கிளி போல இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியால் 12 பேர் போனார்கள். 2 பேர் மட்டும்தான் இந்த காரியத்தை சொன்னார்கள். 10 பேரும் என்ன சொன்னார்கள்? இதுக்கு எதிர்மான காரியத்தை சொன்னார்கள். ஆகவே அவருடைய வார்த்தையை குறித்து பார்க்கும்போது, யோசுவாவின் வார்த்தையை பார்க்கும்போது, கர்த்தர் அவனோடு இருந்தபடியால் அவருடைய வார்த்தை விசுவாச வார்த்தையா இருந்தது. பாலும் ஏனும் ஓடுகிற தேசத்தை தேவன் எங்களுக்கு தருவார். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தார், அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனுகிற அந்த தேசத்திலே நமக்கு கொடுப்பார். அவனோட அறிக்கை விசுவாச அறிக்கையா இருந்தது. காரணம், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கடைசியாக அவரை குறித்து பார்த்து நாங்கள் கடன் செல்ல போகிறோம். 5 காரியம், எண்ணாகமம் 27 அதிகாரம், 27 அதிகாரம் 17-18-19.
அந்த சபைக்கு முன்பாக போகும் போக்கும் வரத்துமாய் இருக்கும்படிக்கும், அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கும், மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றான். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து
சரி, போக்கும் வருத்தமாய் இருக்கிறதுக்கு ஒரு அதிகாரியை வைக்க வேண்டும். அந்த அதிகாரி யார் என்றால் தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷன். ஆகவே கர்த்தர் யோசுவாட இருந்ததுக்கு ஐந்து காரியம். அவன் யுத்தம் செய்ய புறப்பட்டான், அடுத்தது மோசையின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான், மூன்றாவது ஆசாரிப்பு கூடத்தை விட்டு ஆலயத்தை விட்டு பிரியாதிருந்தான், அடுத்தது விசுவாச வார்த்தைகளை பேசினான், ஆவியை பெற்ற மனுஷனாயிருந்தான். ஆக இன்றைக்கு நான் ஜெபித்துக் கொண்டிருந்து பாடின பாடல்கள் எல்லாவற்றையும் பார்த்து ஒரு ஒரு வார்த்தையை தேவன் என்னிடத்தை இதயத்திலே போட்டார். அது என்னன்னு சொன்னால், கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. இந்த வருஷத்திலே தேவன் பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நிச்சயமாக யோசுவாடு செய்து போல என் வாழ்க்கையிலும் உன் வாழ்க்கையிலும் எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே இந்த புது வருஷத்திலே தேவன் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி தேவசோமத்திலே ஜெபித்து கணம் செல்ல போகிறேன். மா கிருபையும் இருக்கிற அந்த கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சோமத்திலே வருகிறோம் அப்பா. நீ தாவீதோடு இருந்தீர் ஆண்டவரே, யோசேப்போடு கூட இருந்தீர் ஆண்டவரே. அவன் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் ஆண்டவரே. யோசேப்பை குறித்து பார்த்தால் அவன் செய்த எல்லா காரியத்தையும் பாக்கிய பண்ணினான். இங்கே யோசுவாவை குறித்து நாங்கள் பார்க்கும்போது அவன் யுத்தம் செய்ய புறப்பட்டான், ஆண்டவரே மோசையின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான், ஆசாரிப்பு கூட்டத்தை ஆலயத்தை விட்டு விலகாதிருந்தான், விசுவாச வார்த்தைகளை பேசினான். அது மாத்திரமல்ல, தேவ ஆவியை பெற்ற மனுஷன் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த ஒரு இடத்திலும் தேவன் இப்படியான பெரிய காரியங்களை ஒவ்வொரு இடத்திலும் கலங்காதே மகனே, கலங்காதே மகளே என்று தேவன் உரைக்கிறார். ஆகவே இந்த காரியம் இந்த வருடத்திலே 2009 நீ ஜெபித்து அநேக காரியங்களுக்கு பதில் கிடைக்காமல் ஏங்கி தவித்திருக்கலாம். 2010 ஆண்டவர் அந்த காரியத்தை உன் வாழ்க்கையிலே செய்வார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று அன்னைக்கு மரியாள் சொன்னார். அதே தேவன் தான் நம் தேவன். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த வருஷத்திலே தேவன் பெரிய காரியங்களை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன், அறிக்கையிடுகிறேன். தேவன் உடைய வார்த்தை நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் இருக்கிறது. அப்படியே தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தை பிதாவே.
சோ மூன்று காரியங்கள். நம்பர் 1, எல்லாம் திருப்பி கொடுக்க சீக்கிரமாய், ஏசாய தீர்க்கதரிசியின் புத்தகம் 43 எடுத்த வாசி சீக்கிரமா. புஸ்தகம் 43 18-19 படி.
முந்தினவர்களை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன்.
ஆறுகளை உண்டாக்குற தேவன். லிசன் ப்ளீஸ். இந்த 2010 உங்களுக்கு நன்மையாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்க தேவன் என் உள்ளத்தில் தந்த ஒரு வார்த்தை, பீப்பிள் ஃபர்கெட் தி ஃபார்மர் திங்ஸ், ஃபர்கெட் தி பாஸ்ட். பின்னானவுகளை மறந்து முன்னானவுகளை நோக்கி. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஐ வில் கிரியேட் எ நியூ திங் இன் யுவர் லைஃப் பிகாஸ் ஐ ஆம் த லார்ட் யுவர் காட். ஹி கேன் மேக் எ நியூ திங் இன் யுவர் லைஃப். தேவன் இந்த ஆண்டு 2010 உங்களுடைய வாழ்விலே ஒரு புதிய காரியத்தை செய்ய, ஒரு புதிய வழியிலே உங்களை நடத்த, ஆவிக்குரிய வாழ்விலும் சரி, இவ்வுலக சரீர பிரகாரமான வாழ்விலும் சரி, தேவ கரம் உங்களை நடத்த, இன்னும் சொல்ல போனால் தேவ சித்தத்தின்படி, தேவ நோக்கத்தின்படி, தேவ திட்டத்தின்படி, தேவ வழிகடத்திலும்படி, தேவனுடைய கிருபையின்படி தேவன் உங்களை நடத்த. ஐ டெல் யூ பீப்பிள், பிளீஸ் முன்பினவைகளை நினைக்காதேங்க, பூர்வமானவர்களை சிந்திக்காது. நாம் வளர வேண்டிய அளவுக்கு வளராமல் இருக்கிறதுக்கு ஒரு பிரதான காரணம், பழைய கசப்பான காரியங்களை அடிக்கடி நம்முடைய மனதில் வைத்து சிந்திக்கிறது. அடிக்கடி நம்மை பாதித்த, நம்முடைய வாழ்க்கையை பாதித்த பல காரியங்கள் நம்முடைய மனதில் அவ்வப்போது வருகிறபடியால் தேவ சித்தத்தோடு தேவ நோக்கத்தோடு நாம் நெருங்கி நடக்கிறதுக்கு தடையாது. மட்டுமல்ல, தேவனுடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும் தடை என்னவென்றால், நாம் பழைய காரியங்களையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. பழைய கசப்பான கடினமான காரியங்களை அடிக்கடி நினைத்து அவைகளை சிந்தித்து கலங்கி கண்ணீர் விட்டு அழுவதால் நம்முடைய வாழ்க்கையில விமோசனம் இல்லை. இந்த மீன் டைம், அதே நேரத்தில் கடந்த கால வெற்றிகளையும் கடந்த காலத்திலே நாம் சாதித்த சில சாதனைகளையும் கூட அவைகளையும் நாம் சிந்தித்து 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 நம்மளை குறித்து நாம் மேன்மை பாராட்டுவதாலும் மேன்மையாக நினைப்பதாலும் தேவனுடைய நோக்கம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கை நிறைவேற தடையாது. ஆகவே நான் உங்களுக்கு சொல்றேன், முந்தினவைகளை நினைக்காதே. பழையவைகள், கடந்தவைகள், அது கடினமாக காரியமாக இருக்கலாம், கசப்பான அனுபவமாக இருக்கலாம், உங்களோட வாழ்க்கையை பாதிக்கிறதாக இருந்திருக்கலாம், உங்களோட முன்னேற்றத்தை தடுக்கிறதா இருக்கலாம், உங்களோட நட்பேரை குலைத்ததாக இருக்கலாம். According to the word of God, I tell you people, please forget the former things. Forget the past. முந்தினவைகளையே நினைச்சிட்டு இருக்க நேரம் குறையிருக்கப்படியால் அடுத்ததுக்கு போறேன். இன்னொரு காரியம் எனக்கு ஆண்டு வேண்டும் மனத்தை தந்த காரியம், இது கொஞ்சம் சீக்கிரம் படிங்க. ரெண்டு நாளாகமும் 14-11 சீக்கிரம், 2 நாளாகமும் 14-11 பக்கத்தை சொல்லுங்க. பக்கத்தை
558
திரும்ப சொல்லுங்க.
558 உதவி செய்கிறது,
உதவி செய்கிறது,
எங்கள் தேவனாகிய கர்த்தாவே,
எங்கள் தேவனாகிய கர்த்தாவே,
எங்களுக்கு துணை நில்லும்,
எங்களுக்கு துணை,
உம்மை சார்ந்து,
உம்மை சார்ந்து,
உம்முடைய
from the Lord. Please underline that word. உம்மை சார்ந்து. You rely on your God. Oh, you have to depend upon the Lord. Oh, you have to wait upon the Lord. உம்மை சார்ந்து. அதை படிச்சு முடியுங்க. உம்மை சார்ந்து,
உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு,
ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக
வந்தோம்.
கர்த்தாவே, நீர் எங்கள்
தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள
விடாது. ஆசா என்கின்ற ராஜா சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தை, This is the word from the Lord for a new year in the beginning. Dear people, listen to me closely and carefully. இரண்டாவது ஆண்டு கூட எனக்கு இந்த மனதில் போட்ட காரியம் என்ன தெரியுமா உங்களுக்கு சொல்றதுக்கு, இந்த 2010 தேவனை சார்ந்து வாழுகிற ஒரு வாழ் தேவனை சார்ந்து வாழுகிற ஒரு வாழ் சொல்லட்டுமா. ஒரு திராட்சை செடி எடுங்க, அது கனி கொடுக்கும், ஆனாலும் அதுக்கு நிமிர்ந்திருக்க முடியாது. முதுகெலும்பில்லாத மரம் போல அது சாய்ந்து கொள்வதற்கு அதற்கு ஒரு துணை தேவையாக இருக்கிறது. எக்ஸாக்ட்லி லைக் தட். இதை போல நீங்களும் நானும் இந்த 2010 தேவனாகிய கர்த்தர் மேலே சார்ந்து, ஓ டிபெண்ட் அப்பான் யுவர் காட். உங்களை தேவன், உங்கள் தேவனாய கர்த்தர் மேலே சார்ந்து வாழுங்கள். இந்த ரெண்டாயிரத்தி ஐ டெல் யூ பீப்பிள், இந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் ஏசா அந்த பெரிய சாரி ஆசா என்கிற ராஜா அந்த பெரிய திரளான கூட்டத்தை ஜெயித்து வெற்றி பெற்றான் என்று சொல்லி நாம் அந்த வேத பதில வாசிக்கிறோம். அவனுக்கு இவ்வளவு பெரிய திரளான ஜனத்தை ஜெயித்து வெற்றி கொண்டதன் ரகசியம் என்ன? அவன் தன் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டபடியால் வெற்றி பெற்றான். எது சில வசனம் நான் சொல்ல முடியும், நேரம் போச்சு. அதே ஆசா என்கின்ற ராஜா இன்னொரு கட்டத்திலே தேவனை சார்ந்து கொள்ளாமல் மனுஷரை சார்ந்து கொண்டபடியால் தேவனுக்கு வர்றது வார்த்தை கலைக்க மாட்டேன், செய்யிக்க மாட்டேன், சொல்ல போனா நீ வாழ மாட்டேன். If we want to have a successful life for the whole year, the 2010, please fully on your God. இந்த 2010 ஆண்டு உனக்கு ஒரு ஒரு ஜெயமுள்ள ஆண்டாய், ஒரு நன்மையான ஆண்டாய், தேவனுடைய நோக்க நிறைவேற ஆண்டாக இருக்கணுமா இருந்தால், I tell you people, in the presence of God, தேவனை சார்ந்து வாழ கற்றுக்கொள். தேவனை சார்ந்து வாழ கற்றுக்கொள். ஒரு காரியம் சொல்றேன், தேவனை சார்ந்து வாழ்ற அர்த்தம் என்ன? கவனிங்க, ஆண்டவரையே நம்பிக்கையாக வைத்து வாழுற ஒரு வாழ்வு, அது பொதுவா எல்லாருக்கும் தெரியும். ஃபாதர் பாடினார் இல்லையா, தேவனை சார்ந்து வாழ்கிற எனக்கு என்றும் விடுதலை. அவரையே நம்பி வாழ்றது தோழிதார். அது மாத்திரம் அல்ல, என்ன கவனிங்க, இந்த 2010 ஆண்டு நீங்கள் அணுக போகிற அல்லது உங்களை நெருங்க போகிற பிரச்சனைகள், நெருக்கங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்களை தேவ வார்த்தையின் அடிப்படையிலே ரீச் பண்ணுங்க. தட் இஸ் ஸ்பிரிச்சுவல். இதை சொல்லுங்க, 2010 ஆண்டு பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைச்சிடாது. அப்படி இல்லாத பிசாசு இல்லாமல் போறோம். பிரச்சனை இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், நெருக்கங்கள் வரும், துன்பங்கள் வரலாம். ஆனா How you approach the problem. எப்படி நீ பிரச்சனை அணுகிறாய் என்பது முக்கியம். That is the thing. People listen to me. ஆண்டவருடைய வசனத்தின் அடிப்படையில் பிரச்சனை அணுகப்பான். உனக்கு வெற்றி வேணுமா இருந்தால், தேவனால உனக்கு ஒரு நன்மை உண்டாக வேணுமா இருந்தால், தேவனிடத்தில் இருந்து நீ பதிலை பெற்றுக் கொள்ள வேணுமா இருந்தால், தேவனுடைய கரம் பிரச்சனையில கிரிய செய்ய வேணுமா இருந்தால், உன்னுடைய வாழ்க்கையில 2010 ஆண்டு நீ எதிர்கொள்ள போற எந்த பிரச்சனையிலும் தேவனுடைய வார்த்தை அடிப்படையிலே தீர்வை தேடு. Seek the solution to the problem according to the word of God. That is spiritual. பிரச்சனைகளை ஆண்டவருடைய வசனத்தின்படி அணுகப்பார். வாழ்க்கையில் வர்ற பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது, எப்படி தீர்க்கிறது, எப்படி டீல் பண்றது, எப்படி சால்வ் பண்றது என்பதை உன் சுய புத்திர சான்ற. ஆகவேதான் நீதிமொழிகள் நான் நம்புறேன் 4 நினைக்கிறேன், 3:5-6 சீக்கிரம் படிங்க. நீதிமொழிகள் 3:5-6 படிங்க.
அவர்
இந்த பிகினிங் ஆஃப் திஸ் பிரசன்ட் இயர் ஐ டெல் யூ பீப்பிள், இந்த ஆண்டு உங்கள் பாதைகளை, நீங்கள் கைடு சேர காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேணுமாக இருந்தால், தேவனுடைய கரம் உங்களை நடத்த வேணுமா இருந்தால், தேவனுடைய கரம் உங்களை பாதுகாக்க வேணுமா இருந்தால், தேவனுடைய கரம் உங்களை தாங்க வேணுமா இருந்தால், உங்கள் சுய புத்தியில சாயாமல், நம்ம சொந்த புத்தியில சாயாமல், தேவன் மேல சார்ந்து நம்முடைய வாழ்க்கையில 2010 வரப்போற பிரச்சனைகள், நாம் எதிர்கொள்ள போற பிரச்சனைகள், கஷ்டங்கள், நஷ்டங்களை தேவ வசனத்தின் அடிப்படையிலே நாம் ரீச் பண்ணணும். பிரச்சனைகளை சத்தியத்தின் அடிப்படையில் அணுகிப்பார். உன்னை எதிர்கொள்ளுகிற கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தேவ வசனத்தின் அடிப்படையிலே நீ அணுகிப்பார். வேத சமூகத்தை சொல்றேன், வெட்டி நிச்சயம், வெட்டி சத்தியம். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் தவறாது. Seek the solution for your problem according to the word of God. பொதுவாக மனுஷன் பிரச்சனைகள் வரும்போது தன் சுய புத்தியில சாய பார்ப்பான், தெரியுமா? How to solve the problem? தீர்வு என்ன? சுய புத்தி நமக்குள்ள உடனே வெறுசை முந்திக்கொள். தேவனுடைய வருடத்தலுக்கு முந்தி சில பேர் நம்ம சுய புத்தி முன்னுக்கு போகப்பாங்க. முடிவு தோல். ஆகவேதான் அநேகர் நன்றாக இருப்பாங்க. ஏசப்பா தோத்திரம், பிரச்சனைகள் வந்த உடனே சோர்ந்து போயிறாங்க. ஏன் தெரியுமா? அவர்கள் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே பிரச்சனைகளுக்கு தீர்வை காண முயற்சிக்காத படியால் வாழ்க்கையிலே அவர்கள் முன்னேறும். பீப்புள், தேவனை சார்ந்து வாழுங்க. தேவனுடைய ஊழியக்காரனாகிய நான் இந்த நாளிலே தேவ சமூகத்திலிருந்து நான் உங்களுக்கு கொண்டு வந்த தேவ வார்த்தை, தேவன் உங்களுக்கு சொல்லும்படி என் மனதில் வைத்த வார்த்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த 2010 தேவனை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ளு. ஒரு திராட்சை, ஒரு செடி எப்படி அது அதுக்கு ஒரு துணை இல்லாவிட்டால், அதுக்கு ஒரு பலம் இல்லாவிட்டால் அது நிற்காது. அதே போல நாமும் இந்த பூமியிலே தேவனை கேட்டு ஒரு வாழ்க்கை வாழ, தேவன் விரும்புற ஒரு வாழ்வு வாழ்வ, தேவன கரம் நம்மை நடத்த, தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்வில் வெளிப்பட, தேவ ஆவுடைய கிரியை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட நாம் தேவனை சார்ந்து வாழ கற்றுக்கொள்வோமே. உலகத்தில் இருக்கிறவர்கள் தங்கள் சுய புத்தியிலே சார்ந்து வாழுகிறார்கள். உலகத்தில் இருக்கிறவர்கள் தங்கள் சுயபலத்தை சார்ந்து வாழுகிறார்கள். உலகத்தில் இருக்கிறவர்கள் தங்கள் திறமைகளை சார்ந்து வாழுகிறார்கள். உலகத்தில் இருக்கிறவர்கள் மனுஷர்களை சார்ந்து வாழுகிறார்கள். உலகத்தில் இருக்கிறவர்கள் பற்பல காரியங்களை சார்ந்து வாழ. நீயோ தேவோடைய மனுஷியே, தேவோடைய மனுஷனே, உன்னை சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, உன் தெய்வத்தை, உன் ஆண்டவரை சார்ந்து வாழ கற்றுக்கொள். இந்த ஆண்டு உனக்கு ஒரு நன்மையின் ஆண்டாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. படி ஆதியாம் 2:3 படி, 2:3 Book of Genesis, chapter 12.
நான் உன்னை பெரிய யாரியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார்.
இந்த 3வது வசனத்துல வர்ற வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்கு மாத்திரம்தான் சொந்தம். ஆனா 2வது வசனத்துல நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படின்னு சொல்லப்பட்டு, இந்த வசனத்தை குறித்து நான் யோசித்தேன். ஆண்டவரே, இந்த வார்த்தையின் அர்த்தம் தான் என்ன அப்படி சொல்லும் போது, இந்த வசனத்துக்கு இன்னொரு வசனத்தை நீங்க பார்த்தா தான் அந்த அர்த்தத்தையும் ஆழத்தை புரிந்து கொள்ளலாம். திருப்பி எட்டு, பிளீஸ், புக் ஆஃப் கலாத்தியன்ஸ், கலாத்தியர் புத்தகம் 3வது அதிகாரம், சீக்கிரம் பாருங்க. கலாத்தியர் 3வது அதிகாரம் சீக்கிரம் பாருங்க. கலாத்தியர் 3:13-14 கலாத்தியர் 3:13-14 மரத்தில் தூக்கப்பட்ட எவனும்
சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி,
கிறிஸ்து நமக்காக சாபமாகி
நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம்,
அதுல வாசிங்க, ஆபிரகாமுக்கு
உண்டான ஆசீர்வாதம்,
ஆசீர்வாதம்
கிறிஸ்து இயேசுவினால்,
கிறிஸ்து இயேசுவினால்
புறஜாதிகளுக்கு வரும்படி,
புறஜாதிகளுக்கு
வரும்படியாக.
ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படி உண்டாகும்படி. அப்ப ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் 2வது வசனத்தை பார்க்கிறோம். நீ ஆசீர்வாதமாக இருப்பார். யூ பி எ பிளஸ்ட் பர்சன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட இந்த வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயம் நிறைவு. யுனவாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதம் நமக்குள்ள வருது பாரு, நமக்கு சொந்தமாக வருது. அந்த 13 வசனத்தை பார்த்து சொன்னா, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதப்பட்டிருக்க கிறிஸ்து நமக்காக சாபமானார். லிசன், நானும் நீயும் ஆசீர்வாதமாக இருக்க, நானும் நீயும் ஆசீர்வாதமாய் வாழ, நானும் நீயும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கத்தான் கிறிஸ்து எனக்காக உனக்காக சாபமானார். காலமெல்லாம் சாபத்துக்குள்ள பாவத்துக்குள்ள கிடந்த நம்மை ஆசீர்வாதமாக மாற்ற நம்முடைய சாபங்களை எல்லாம் அவர் தன்மேலே ஏற்றுக்கொண்டார். ஆகவே தான் பைபிள் சொல்லுது, அவர் நமக்காக சாபமானார். நாம் ஆசீர்வாதமாக இருக்கணும் என்பதற்காக நம்முடைய பாவங்களை எல்லாம் தன்மேலே அவர் ஏற்றுக்கொண்டார். ஆகவே தான் கிறிஸ்து நமக்காக பாவமானார். ஆகவே ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதம், நீ ஆசீர்வாதமாக இருப்பா. எங்க பரலோகத்தை குறித்து ஆசீர்வாதம் இருப்பான் ஆபிரகாம் சொல்லப்படல, இந்த பூமியில் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இந்த வாக்கு தத்துவம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் புறஜாதியாகிய உனக்கும் எனக்கும் சொந்தமாகிறது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையானவர்களே, இந்த 2010 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆபிரகாமுக்கு உண்டான இந்த ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்விலே நிறைவேற நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங் அண்ட் மெட்டீரியல் பிளஸ்ஸிங், ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங் அண்ட் மெட்டீரியல் பிளஸ்ஸிங். அதாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம். ஆண்டவரிடத்தில் நான் மன்றாடி இருக்கிறேன், இந்த ஆண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்க ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. இந்த ஆண்டு சபைக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக இருப்பதால் இந்த ஆண்டின் சபையின் எதிர்காலம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் ஆசீர்வாதமாக அமைவதாக, ஆசீர்வாதமாக இருப்பதாக. என கருமானவர்களே, நீயும் நானும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு சிலுவையில் சாபமானார். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தையின்படி, according to the word of God, I tell you people, இந்த ஆண்டு நீங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரீர பிரகாரமாகவும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய நான் உங்களை ஆசீர்வதித்து தேவனுடைய கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். எனக்கு வருமானவர்களே, ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங் நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறேன். சபையில இருக்கிற ரட்சிக்கப்பட்டு கணவன் ரட்சிக்கப்பட்டு மனைவி ரட்சிக்கப்படாமல், மனைவி ரட்சிக்கப்பட்டு கணவன் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவர்கள் 2010 ஆண்டவர் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக அவருடைய ரட்சிக்கப்படாமல் இருக்கிற அவருடைய கணவன் மனைவிகளை ரட்சிக்கிற ஆண்டாக 2010 இருப்பதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மட்டுமல்ல, ரட்சிக்கப்பட்டவர்களால் இந்த 2010 சபை நிரம்புவதாக. காலியான கதரைகள் ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாக்கினால் இந்த ஆண்டு நிரம்புவதாக. சபையானது ஜபத்திலும் துதியிலும் ஆத்தும ஆதாயத்திலும் பெருக்கத்திலும் வளர்ச்சியிலும் வளர்ந்து ஆசீர்வாதமாக இருப்பதாக. மட்டுமல்ல, சபையில் இருந்து சத்தியத்தை கேட்டும் மனதால தூரமாக இருக்கிறவர்கள் 2010 தேவனை கிட்டி சேருகிற ஆண்டாக, ஆசீர்வாத ஆண்டாக அமைவதாக இருப்பதாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அது மட்டுமல்ல, the material blessing for the people of God, material blessing, இந்த 2010 கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, வேலை இல்லாதவர்களுக்கு தேவன் நல்ல வேலைகளை கட்டளையிட்டு இந்த ஆண்டு ஆசீர்வதிப்பாராக. மட்டுமல்ல, சரியான விசா வசதி இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கிற அருமையான தேவோடைய பிள்ளைகளுக்கு இந்த 2010 தேவோடைய கரத்தினால் அவங்களுக்கு நல்ல விசா வசதிகள் கிடைக்கப்பட்டு இந்த தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ள ஆண்டாக, ஆசீர்வாத ஆண்டாக அமைவதாக. மட்டுமல்ல, இந்த ஆண்டு பண நெருக்கடியினாலும் வாடுகிற பொருளாதார நெருக்கடியிலே கிடக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு அவர்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆகவேதான் வாசித்தா போது வாக்குத்தான் சொல்றது, அவர் வனாந்திரத்தில் வழிகளையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குறோம். அதற்கு அவாந்திர வழி என்றதுக்கு ஆங்கிலத்தில் பாவிக்கப்பட்ட சொல் என்ன தெரியுமா? The wasteland. That means ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாத நிலம். அப்பேற்பட்ட நிலத்திலும் ஆண்டவர் ஆறுகளை உண்டாக்க வல்லவராக இருக்கிறார். வனாந்திரத்தில் வழிகளை உண்டாக்க வல்லவரா? வனாந்திரத்தில் ஒரு மனுஷன் எந்த டிரெக்ஷன் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் வனாந்திரத்தில் வழிகளையும் அவாந்திர வழிகளிலும் ஆறுகளையும் உண்டாக்குவேன். அது இப்போதே தோன்றும். நோ, இப்பொழுதாக தோன்றும். இதை நீங்கள் அறியீங்களா? இஃப் யூ பிலீவ் த வேர்ட் ஆஃப் காட், இஃப் யூ பிலீவ் த ப்ரமிஸ் ஆஃப் காட், தென் யூ வில் பி எ பிளஸட் பர்சன் இன் த 2010 த பிரசன்ட். பண நெருக்கடிகள், பொருளாதார நெருக்கடிகளில் இருந்து தடுமாறுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த 2010 தேவன் ஒரு நன்மையை செய்து அவர்களை வாழ வைப்பார். அவருக்கு ஆசீர்வாதம் ஆண்டாக இருப்பதால் இந்த 2010 தேவனுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் நன்றாக படிப்பார்களால், படிக்காமல் இருக்கிறவர்கள் படி இது ஒரு ஆசீர்வாதம் ஆண்டு. This is a blessed year for you, the children of God. இறுதியாக நான் ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். என்ன வார்த்தை தெரியுமா? என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். எண்ணாகமம் 6 Turn with me please, if you have the Bible. Open your Bible and open your heart please for the word of God. எண்ணாகமம் 6 அதிலே 24, 25, 26 உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். இந்த 2010 முழுவதும் உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவுள். இந்த 2010 முழுவதும் கர்த்தராகிய தேவன் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் மேல் கிருபையாய் இருப்பாராக.
கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில்
உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. இந்த 2010 சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு சமாதான ஆண்டா இருப்பதாக, ஆசீர்வாத ஆண்டாக இருப்பதாக சொல்லி கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை ஆசீர்வதித்து தேவ கரத்திலே உங்களை ஒப்புக்கொடுறேன். நவ் லிசன் டு மீ ப்ளீஸ். இப்ப நான் ஒரு காரு சால் யூல் ஸ்டாண்ட் அப் பிளேஸ். எல்லாரும் தயவு செய்து எழுந்து நில்லுங்க பிளேஸ். எல்லாரும் வேறக்குறைய நாம் இந்த புதுவச ஆறுதல் இறுதி கட்டத்துக்குள்ள வந்தோம்.